இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பெட்டிக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று அக்டோபர் மாதம் 13 சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நரந்தொகையினுடைய 56வது பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். மன அணி அணிந்த மகளிர் அங்கே பிண அணி அணிந்து தம் தொழுநரை தழியி உடுத்த ஆடை கூடியாக முடித்த கூந்தல் விரிப்பினும் விரிப்பர். இந்த நருந்தொகை பாடலினுடைய கருத்து என்னவெனில், மணக்கோலம் பூண்ட பெண் ஆங்கே விதவை கோலம் கொண்டு தன் கணவரை தழுவி மணநாளில் உடுத்திய புடவையோடு கூந்தலை விரித்து அழுது புலம்பவும் கூடும். மண அணி அணிந்த மகளிர் ஆங்கே பிண அணி அணிந்து தம் தொழுநரை தழியி உடுத்த ஆடை கூடியாக முடித்த கூந்தல் விரைப்பினம் விரைப்பர். நல்லது நேர்களே, அந்த நருந்துகை பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நவராத்திரி விழாவை ஒட்டிய வகையிலே இன்றைய பாடல்கள் அனைத்தும் நவராத்திரி அம்மன் பாடல்களாக அமைந்திருக்கின்றன. இந்த வகையிலே முதலாவது பாடல் எமது நேர்களுக்காக இதோ.
நவராத்திரி சுபராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, போற்றுவதும் நவராத்திரி, நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி.
பாடலை தொடர்வது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களுடைய அறிவு பற்றிய ஒரு சிறப்பு சிற்பொழிவு இந்த காலை வேளையிலே எமது நேர்களுக்காக. இதோ
அன்ப நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த தகவல் சொல்றதுல ரொம்ப நுட்பமான திறமை உடையவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிறைய ஆழமான பயனுடைய தகவல்களை அவர் சொல்லி தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் நல்ல பெயர் பெற்றார் தென்கச்சி சுவாமிநாதன். அதன் பிறகு இது ஒரு பழக்கமாகவே ஆகி போச்சு. நிறைய தகவல்களை எல்லாம் திரட்டுறது, எழுதுறது, படிக்கிறதுங்கிற ஒரு புதிய என்ன சொல்றது பாணி தமிழ் மேடைகளில் உருவாயிடுச்சு. வாழ்க்கையிலேயே நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் திரட்டி வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ளைட்டை பற்றி டீட்டெயில் கேட்டால் அந்த ஏர்லைன்ஸ் அங்கே போகுது போகலை, அதில் ஃபேர் ஜாஸ்தி, இந்த டிஸ்டன்ஸ் வழியாக போகலாம், பனிக்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரூட்ல போகலாம், சம்மர் காலத்தில் இந்த ரூட்ல போகலாம், இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பயனுடையது, அன்றாட வாழ்க்கைக்கு பயனுடையதாக சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க மனுஷன் கொன்னே போட்டுருவான். சில பேர் என்ன பிரயோஜனம் இல்லாத தகவலாகவே சொல்வான், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பெஸ்ட் பெஸ்ட் அது மாதிரி தகவலாகவே சொல்லி தன்னை பெரிய அறிவாளியாக வேறு நினச்சிக்குவான். புள்ளி விவரம் கொடுப்பான், பெண்குவின் பறவை மொத்தம் எத்தனை இருக்கு, எங்க இருக்கு, யாருக்கு வேணும், இதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயத்த எல்லாம் போட்டு தகவலா கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டே போட்டுருவான். பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிருவான், புள்ளி விவரம் சொல்லி போர் அடிச்சிருவான். நான் இப்போ சொல்ல போற செய்தி ரொம்ப நுட்பமான செய்தி. அதாவது அறிவுனா என்ன, தகவல் அறிவு அறிவாகுமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. நிறைய தகவலை வாங்கி மூளைக்குள்ள போட்டுக்கிட்டா அவன் பெரிய அறிவாளியா? இன்னைக்கு அது மாதிரி பிட்டு பிட்டா டிட்பிட்ஸ் ஒரு 15 தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன் பெரிய பேச்சாளர்னே பல பேர் சொல்லிட்டு தெரியுதா, தனக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நடந்துக்கிறாங்க. உண்மையில் அது அறிவே அல்ல, துணுக்கு துணுக்கா பல விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய அறிவா? ஆழமா ஒரு செய்தியை பற்றி வேர்லேருந்து நுனி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், அடி முதல் நுனி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா அது அறிவு. கன்ஃபியூஷியஸ் சீன நாட்டில் வாழ்ந்த பேரறிஞர், சிந்தனையாளர், தத்துவ தீர்க்க தரிசி. சீனாவில் கான்ஃபியூஷியஸுக்கும் அப்படி ஒரு பேர். அவர் அவர் அவரை தான் எதுக்குமே முன்னுதாரணமாக கோட் பண்ணுவாங்க. அந்த அவ்வளவு பெரிய தமிழில் திருவள்ளுவருக்கு அவ்வளோ பெரிய மரியாதையோ, அது மாதிரி சீன நாட்டில் கான்ஃபியூஷியஸுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை, இன்னும் கூட ஒருபடி கூடன்னு சொல்லலாம். கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு அழகான கருத்து சொல்றாரு, அறிவுக்கு இலக்கணம் சொல்றாரு. அறிவுனா என்ன அப்படின்னு, அறிவுனா என்ன, தனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, ரொம்ப அழகான டெஃபினேஷன். தனக்கு என்ன தெரியும் தனக்கு என்ன தெரியாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவுன்னர். அறிவுனா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்ல இல்ல, எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியணும். இப்ப பல பேர் தெரியாததையே தெரிஞ்ச மாதிரி புர்டா விட்டுக்கிட்டே இருப்பார். சார் கடவுளை பத்தி எவ்வளவோ பேர் பேசுறான், எவனாவது பார்த்தானா அவங்க மதத்து கடவுளை பத்தி அப்படியே எல்லாம் நீட்டி முழைக்கு பேசுவான். உலகத்திலேயே அது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாதுன்னு நிறுத்து. நீ பாத்தியா உன் கடவுளை? நீ பாத்தியா? பாக்கல. புஸ்தக அறிவு இல்ல, இன்னொரு சொற்பொழிவா சொன்னதை நம்பி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப சொல்றதுக்கு நான் ஒண்ணு நாஸ்திகன் இல்ல இதை சொல்றதுக்கு, ஆனா உண்மையை உடைச்சு சொல்லணும். மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாசகத்துல, கேட்டறியோம் உண்மை கண்டறிவாரை. கடவுளை பார்த்து உன்னை கண்டவன் ஒரு பாயல கூட நான் இன்னும் பாக்கல. பாக்கல என்ன, அவன் நான் கேட்கல. உன்னை கண்டேன்னு சொல்லுகிற ஒருவனை இன்றைய வரையில் நான் கேட்டு கூட அறியவில்லை. கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரைன்னு ஒரு வரி திருவாசகத்துல வருது, நம்புவீங்களா? பார்க்காத கடவுளை பத்தி அவ்வளவும் புழுகுறான், புருடா விடுறான், என்னென்ன உண்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னமோ நேரில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அங்க சாமி அப்படி உட்காந்துருக்காரு, இப்படி உட்காந்துருக்கிறாரு, கையில அதை வச்சிருக்கிறாரு, இதை வச்சிருக்கிறாரு. ஐயையே, மனுஷன் பல பேர் அறியாததை அறிந்தது போல் நடிக்கிற நடிகர்கள் எதுவும் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற. அப்ப எது அறிவு? இது தெரியும் இது தெரியாது, இதோட முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சது என்னென்ன, தெரியாது என்ன, தெரியாததையும் தெரிந்து எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதா உண்மையான அறிவு. கன்ஃபியூஷியஸ் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சரி, இப்ப நான் எதுக்கு அதை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சில பேர் தேவையில்லாத எத்தனையோ விஷயத்த ஸ்டோர் பண்ணிருப்பான், அது அறிவு அல்ல. ஆச்சாரியா வினோபா பாவே இந்தியாவில் தோன்றிய ஒரு பெரிய ஞானி, பகவத்கீதைக்கு அழகான விளக்கம் சொன்னவர் ஆச்சாரியா வினோபா பாவே. அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க, இவருக்கு மெமரி பவர் ஜாஸ்தின்னு ஒருத்தர் சொன்னாங்க. உடனே பாபா கேட்டார், பாபா வினோபா பாவே அவர் அவர் கேட்கிறாரு, என்ன என்ன அவருக்கு எப்படி மெமரி பவர், நினைவாற்றல் எப்படிங்கிறீங்க? ஒரு ரூமுக்குள்ள போய் 100 பொருளை வச்சுட்டு 100 ஒரு தடவை அவரை பார்க்க சொல்லிட்டு திரும்ப வெளியில வந்த உடனே 100 வரிசையா சொல்லுவார் சார். 1 ஆரம்பிச்சு 100 வரைக்கும் என்னென்ன பார்த்தாரோ அப்படியே வரிசையா சொல்லுவார். இந்த மாதிரி நினைவாற்றல் உள்ள ஒருத்தர் உலகத்துல கிடையவே கிடையாது. வினோபா கையெடுத்து அவரை கும்பிட்டார். இது வேஸ்ட். கண்ட குப்பையும் உள்ள வச்சுக்கிறதுக்காக கடவுள் நமக்கு மூளையை கொடுத்தா, இவர் ஒண்ணுல இருந்து 100 பார்த்தா தொடப்ப கட்டை பிளேடு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இவருக்கு வந்து அறிவு கொடுத்தா, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எது, நினைவில் வைத்துக் கொள்ள கூடாதது எதுன்னு முதல்ல பிரித்தறிய தெரியணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டு எதுக்கு மூளை அழுக்காக்குறது? பகவானே நல்ல வேளை எனக்கு அப்படி ஒரு அறிவை கொடுக்கல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கூட அறிவனை கொடுக்காதால நான் நிம்மதியா இருக்கிறேன். எத்தனையோ பேர் எனக்கு பண்ண துரோகம் தப்பு மறந்துட்டோம், எதுவுமே ஞாபகத்துல வச்சுக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு சொன்னா வாழ்க்கை நல்லாவா இருக்கும். அப்ப அறிவை பத்தி தப்பான ஒரு கருத்து பரவி இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், தப்பு தப்பா கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம், உலகத்துக்கு பயன்படாதான் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், இன்னும் சொல்ல போனா உலகத்தை கெடுக்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இதெல்லாம் அறிவுன்னு சொல்லிட்டு பல பேர் அலையறாங்க, கிடையவே கிடையாது. ஒருபோதும் இவையெல்லாம் அறிவு ஆகாது. ஒரு நல்ல கதை ஒண்ணு படிச்சேன், சின்ன அழகான கதை. ஒரு மனுஷன் புதுசா ஒரு அட்வென்ச்சர் ஒண்ணு, அட்வென்ச்சர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வீர சாகசம் செய்யணும்னு முடிவு பண்ணான். பெரிய ராட்சச பலூன், பெரிய பலூன், அந்த பலூன்ல உட்காந்து போற மாதிரி ஒரு தொங்கரை கண்ணம் அதுல ஏற உட்காந்துக்கிட்டான். அந்த பலூனை பிடிச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சான். எங்க போறான் என்னெல்லாம் ஒன்னும் தெரியாது. அந்த ராட்சச பலூன் போற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது, போயிட்டே இருந்தான். அது ரொம்ப தூரம் போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் காத்து குறைஞ்சு பூமியை நோக்கி கீழே இறங்கிருச்சு அந்த ராட்சச பலூன். இவன் ஒரு வயல்ல, கோதுமை வயல் பஞ்சாப் மாதிரி ஒரு இடத்துல, அங்க வந்து உள்ள அந்த இறங்கி உள்ள உட்காந்துட்டான். இப்ப இவனுக்கு இது எந்த ஊர்னு தெரியல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியல, எங்க வந்து இறங்கிருக்கிறோம்னு தெரியல. இப்படி தயக்கமா இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு பயம் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு ஒன்னு புரியலீங்க, நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கிறதான் தெரியல, நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் எங்க இருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் இவனை அப்படியே உத்து பார்த்துட்டு, இது கூடவா உனக்கு தெரியல, எங்க இருக்கிறோங்கிறது கூடவா உனக்கு தெரியல, நீ கோதுமை வயலுக்கு மத்தியில சிவப்பு பலூன்ல ஒரு நல்ல உட்கார வசதியான ஒரு பை மாதிரி ஒண்ணு அதெல்லாம் உட்கார்ந்துருக்க, இது கூடவா உனக்கு தெரியல என்ன, இது ஏதாவது உபயோகமான தகவலா? கோதுமை வயலுக்குள்ள இருக்கிறான் தான் அவனுக்கே தெரியுமே, பலூன்ல உட்காந்துருக்கான் தான் அவனுக்கே தெரியுமே, உருப்படி இல்லாத எல்லா விஷயமும் சொல்றான் பாருங்க. என்ன, கோதுமை வயலுக்கு மத்தியில சிவப்பு பலூன்ல தொங்குற ஒரு பையில நீ சௌக்கியமா உட்கார்ந்துருக்கிற, இதானே. இவன் இப்படி அவனை பார்த்தான், நீங்க என்னங்க அக்கௌண்டன்டான், எப்படி இவளை கரெக்டா கண்டுபிடிச்ச, உபயோகம் இல்லாத புள்ளி விவரமா சொல்லிட்டு இருந்தா நீ அக்கௌண்டன்டா தாண்டா இருக்கணும், ஏதாவது உபயோகமான விஷயமா சொல்றியா, உபயோகமே இல்லாத சொல்லிட்டு இருக்க, எனக்கே தெரியாத கோதுமை வயல் இருக்கிறோம்னு, எந்த ஊரு எந்த கிராமம் எந்த நாடு அது சொன்னா பிரயோஜனம் உண்டு, உபயோகம் இல்லாத சொல்லிட்டு இருக்கிற புள்ளி விவரம்னு. இன்னைக்கு பல பேச்சாளர் பாத்தீங்கன்னா உபயோகம் இல்லாத புள்ளி விவரத்தை வெக்கமே இல்லாம சொல்லுவான், பிரயோஜனமே இல்லாத விஷயமா சொல்லுவான். வேஸ்ட். அறிவு என்பது நேரத்தை வீணடிப்பதல்ல, சிந்திப்பது, நல்ல உண்மைகளை தெரிந்து வைத்திருப்பது, அவற்றை நடைமுறைப்படுத்துவது, எது தெரியும் எது தெரியாது அந்த பிரிவை நன்றாக புரிந்து வைத்திருப்பது, அப்படி அறிவோடு இருக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். வேஸ்டான குப்பை தொட்டி மாதிரி மூளையில எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிறது பிரயோஜனமே கிடையாது.
சிறப்பு நிகழ்ச்சி தமிழ் முதல் புரட்சியாளன் திருவள்ளுவர். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர் திரு குருபர லிங்கம் அவர்கள். வணக்கம் குருபர லிங்கம் அவர்களே.
வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் முதல் முறையாக எமது வானொலியிலே கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வகையிலே எமது நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
நியூசிலாந்து முத்தமிழ் ஓசை வானொலி நேயர்களுக்கு குருபரன் லிங்கத்தின் இனிய காலை வணக்கம்.
ஆமாம், இந்த காலை வணக்கத்தோடு நீங்கள் தெரிவு செய்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், இன்றைய நிகழ்ச்சியிலே உலகின் முதல் தமிழ் புரட்சியாளன் திருவள்ளுவர் என்ற தலைப்பிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றீர்கள். சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எமது நேயர்களுக்காக.
இதுவரை அனுபவத்தில் இல்லாதது, எங்கள் செவிகளுக்கு கேள்விப்படாத ஒன்று, எங்கள் கண்ணால் காணாதது, முற்றிலும் புதுமையானது, புதியது என்று கருதப்படுகின்றன. சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது கருத்துக்கள் ஆகியவற்றிற்கு மாறான எதிர்கருத்துகள் புரட்சிகரமானவையாக கருதப்படுகின்றன. ஆப்பிள் மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுவதை கண்ட ஐசாக் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தார். அதற்கு முன்பு ஆப்பிள் பழம் கீழே விழுந்த வண்ணம் இருந்தது, இதை யாரும் சிந்திக்கவில்லை. ஆகவே நியூட்டனின் கருத்து புதுமையாக இருந்தது. சில சமயங்களில் புதுமையான கருத்துக்கள் புரட்சிகரமாகவும் இருக்கலாம். பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்த பிரபஞ்சம் பூமியை மையமாக கொண்டு இயங்குகிறது என்ற கருத்து நிலவி வந்தது. விவிலியத்திலும் அவ்வாறுதான் கூறப்பட்டுள்ளது. போலந்து நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் தன்னுடைய நீண்டகால ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பிரபஞ்சம் சூரியனை மையமாக கொண்டு இயங்குகிறது என்பதை கண்டுகொண்டார். தனது கருத்து அக்காலத்தில் நிலவிய கருத்துக்கும் விவிலியத்தில் நிலவிய கருத்துக்கும் மிக நேர் எதிரானதாகவே இருந்தது. இதை எடுத்து சொன்னால் நான் கொல்லப்படுவது உறுதி என்று எண்ணிய நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸ் தனது ஆராய்ச்சியை ஒரு நூலாக எழுதிவிட்டு இறந்து போகிறார். அவரது கருத்துக்கள் அன்று புரட்சியானதாகவும் புதுமையானதாகவும் இருந்தது. எங்கள் இனத்திலும் ஒரு புரட்சியாளன் புதுமையாளன் ஒருவன் இருந்தான். அவர்தான் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். எமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொல்காப்பியரால் ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. அகத்தியம் ஐந்திரம் என்னும் இரண்டு பழைய நூல்கள் இருந்ததாக குறிப்பிருந்தாலும் அதற்கான ஆதாரம் எம்மிடமில்லை. தொல்காப்பியத்திற்கு அடுத்த மிக பழைய நூல் திருக்குறள். திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 நூல்களில் திருக்குறளின் சிறப்பை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். திருக்குறள் தமிழனுக்கு கிடைத்த ஒப்பற்ற அருமையான நூல். மக்கள் அனைவரும் பிறப்பினால் சமம். வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் ஆரியர்களின் வர்ணாசிரம கொள்கை வேரூன்ற தொடங்கியது. வர்ணாசிரம கொள்கைப்படி மாந்தர்கள் 4 வகை. மனுசாஸ்திர கொள்கைப்படி பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அதற்கு அடுத்தபடியாக சத்திரியர்கள், சத்திரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் வைசிகர்கள், இவர்களுக்கு அடுத்து இறுதியாக இருப்பவர்கள் சூத்திரர்கள். இந்த 4 வகை பிரிவுகளும் பிறப்பினால் ஏற்படுபவை. பிராமணனுக்கு பிறந்தவர்கள் பிராமணனாக தான் இருக்க முடியும், சத்திரியனாக இருக்க முடியாது. பிறப்பினால் மக்கள் வேறுபடும் என்ற கொள்கை வேறொன்று தொடங்கிய காலத்தில் வாழ்ந்த வள்ளுவர் பிறப்பினால் அனைவரும் சமம் என்பதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். வள்ளுவர் கருத்துப்படி பிறப்பினால் அனைவரும் சமம். அவர் செய்கின்ற தொழிலால், அதை செய்கின்ற திறமையினால், அவர்களுடைய சாதனைகளால் தான் மக்கள் வேறுபடுகிறார்கள். வள்ளுவர் பிறந்து 2000 ஆண்டை கடந்த பின்னரும் மக்கள் பிறப்பினால் வேறுபடுகின்ற என்ற கொள்கையை இப்போதும் சிலர் கடைபிடித்து வருகிறார்கள். எனும்போது வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமைதான் என்று கூறியிருப்பது ஒரு புரட்சிகரமான கருத்து. அடுத்து வள்ளுவர் குறிப்பிடுவது, பொதுவாக தமிழருக்கு காணப்படும் உயர்வு தாழ்வு, பிறவியினால் தங்களை உயர்ந்தவராகவும் ஏனையோரை தாழ்ந்தோராகவும் கருத நிலை இருந்தது. தங்களை மேலோ மேலானவர் என்று எண்ணுபவர் கீழானவராக இருக்கலாம், தங்களை கீழானவர்களாக எண்ணுபவர்கள் மேலானவர்களாக இருக்க முடியும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். மக்களிடையே காணப்படும் உயர்வு தாழ்வுக்கு காரணம் அவர்களுடைய ஒழுக்கம் என்பது வள்ளுவரின் கருத்து. ஒழுக்கம் உடையவர்கள் உயர்ந்தவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள் பழிக்கு ஆளாவார்கள். ஆகவே ஒழுக்கம் இல்லாதவர்கள் இழிந்தவர்கள் மனித இனத்தில் காணப்படும் உயர்வு தாழ்வுக்கு வள்ளுவர் காட்டும் காரணம் மிக புரட்சிகரமானது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து வள்ளுவர் மனிதனது பகுத்தறிவு பற்றி ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறார். மனிதன் ஆறறிவு பெற்றவன், காண்பவற்றையும் கேட்பவற்றையும் நுகர்பவற்றையும் தான் கெட்டவற்றையும் ஆராய்ந்து அதன் உண்மை பொருளை அறியக்கூடிய ஆற்றல் தான் ஆறாவது அறிவு. அதுதான் பகுத்தறிவு என்று அழைக்கப்படுகிறது. அப்பகுத்தறிவை பயன்படுத்தி பொருளின் உண்மைத்தன்மை அறிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு என்கிறார் வள்ளுவர். இப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பகுத்தறிவு தான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம். அதுபோல் யார் எதை சொன்னாலும் அவர்கள் சொல்வதன் உண்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. எப்படி விஞ்ஞானத்தின் மூலப்பொருளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்கிறோமோ அதுபோல் பிறர் கூறும் கருத்துக்களின் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மத நம்பிக்கை உடையவர்கள் மத தலைவர்களின் கருத்துக்களையும் மத நூல்களையும் பகுத்தறிவை பயன்படுத்தி ஆராவதில்லை. மதம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மதங்கள் கூறும் சில கருத்துக்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவை ஆகவும் இருக்கலாம். நம்பிக்கை அடிப்படையில் மத கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டாலும் பகுத்தறிவை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை விலக்கி மெஞ்ஞானத்தை வளர்ப்பதுதான் அறிவுடையவன் செய்ய வேண்டிய தலையாய கடமை. கடந்தவை கசப்பானதாக இருந்தாலும் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை செயலில் காட்டுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திரு குருபரலிங்கம் அவர்கள் சிறப்பான முறையிலே உலகினுடைய முதல் புரட்சியாளன் திருவள்ளுவர் என்ற தலைப்பிலே சிறப்பான சொற்பொழிவை எமது நேயர்களுக்காக வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் மேலும் பல தொடர் நிகழ்ச்சிகளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து கொள்ள இருக்கின்றார். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே எமது நேயர்கள் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது மற்றும் ஒரு சிறப்பு அம்மன் பாடல் ஒன்று எமது நேயர்களுக்காக. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 13 தேதி காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை, அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த சிறப்பு நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். தொடர்வது குட்டி கதை. புகழ் எனும் போதை, ஒரு சிங்கமோ புலியோ இன்னொரு சிங்கத்தையோ புலியையோ பார்த்து, சே நீ இவ்வளவு வேகமாக துரத்தி எப்படி லாபகமாக அந்த மானை வேட்டையாடினே, உன் வீரமும் ஆற்றலும் மெச்சதற்குரியதே, நீ மேலும் மேலும் நிறைய மான்களை வேட்டையாடி விரைவில் சதமடிக்க உனக்கு என் மனம் திறந்த பாராட்டுக்கள் என பாராட்டுவதில்லை. ஏனெனில் திறமையாய் வேட்டையாடுவது என்பது அதன் இயல்பு, அது இயற்கை, அவ்வளவுதான். இதில் பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. பூவுலகில் எல்லா உயிர்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துதவி வாழ்கின்றன. நதியோரம் ஓங்கி உயரமாய் வளர்ந்திருந்த ஒரு மரத்தில் உள்ள குரங்குகள் அந்த மரத்தின் பழங்களை சாப்பிடுகின்றன. சில பழங்களை அவை முகந்தும் பார்த்துவிட்டு நதியில் வீசிவிடுகின்றன. அதற்காகவே காத்து கிடக்கும் மீன் கூட்டம் ஒன்று அந்த பழங்களை உணவாக கொள்கின்றன. பின்பு சமவெளியில் நதியின் ஓட்டத்தோடு நீண்ட நெடுந்தூரம் பயணித்து வேறொரு இடத்தை அடைகின்றன. அங்கு கழிவுகளை வெளியேற்றுகின்றன. கழிவுகளோடு சேர்ந்து வெளியேறும் அம்மரத்தின் விதைகள் கரையொதுங்கி புதிய நிலத்தின் முளைக்கத் தொடங்குகின்றன. அந்த மரத்தின் சந்ததி நிலைபெறுகின்றது. இதில் யார் யாரை பாராட்டுவது? இந்த மரத்தின் சந்ததியை நிலைபெறச் செய்யும் பணியை நாம் செய்கிறோம் என அந்த குரங்குகளுக்கோ மீன்களுக்கோ அல்லது அந்த ஆற்றிற்கோ தெரியுமா? இது இருப்பு சக்தியின் திருவிளையாடல், அதன் பேரறிவு மயமான திட்டம். குரங்கு, மரம், மீன், ஆறு என அனைத்துமே வெறும் கருவிகளே. இவை எதுவும் அந்த மரத்தை தான் நட்டதாக பெருமை பேசிக் கொள்வதில்லை. ஆனால் அவை ஒன்றுக்கொன்று ஒத்துதவி வாழ்கின்றன. மனிதனும் அதே போலத்தான். இந்த பூமியில் அவன் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து செல்லும் ஜீவன். தனியாக ஆகாயத்திலிருந்து குதித்துவிட்டவன் அல்ல. அவனும் பிற ஜீவன்களோடு சக மனிதர்களோடும் ஒத்துதவி வாழ்பவன். இது புரியாமல் ஒருவரையொருவர் பொய்யாய் புகழ்ந்து தள்ளி அகங்காரத்திற்கு பெருந்தீனி போட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். புகழ் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அது கற்பனையானது, அது ஒரு மாயை, அது ஒரு போதை, அது ஒரு மனநோய். துன்பப்படும் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அத்துன்பத்திலிருந்து வெளிவந்தவர் மிகவும் தளர்வாக உணர்கிறார். அந்த தளர்வு நிலையை தனக்கு கொடுத்துதவியவர் மீது அவர் ஆன்மாவிலிருந்து நன்றி உணர்வு பெருகுகிறது. உயிரிலிருந்து வாழ்த்துகிறார். இது 6வது அறிவின் காரணமாய் எழுந்த நன்றி உணர்வு. இதன் வெளிப்பாடு இதுவே. உயர் புகழ், இதில் அகங்காரத்துக்கு இடமில்லை. மற்றெல்லாம் உள்ளென்று வைத்து புறமொன்று பேசும் கபட வேடங்களை, அவை தந்திரமான உள்நோக்கங்களை கொண்டவை, மிகுந்த ஆபத்தானவை, அகங்காரத்தை வளர்ப்பவை, மனிதகுலத்தின் சாபக்கேடுகள். ஆகவே புகழ்வதும் புகழ்ச்சிக்கு அடிமையாவதும் மனிதனை பல்வேறு துன்பங்களுக்குள் அழைத்துச் செல்பவை என உணர்ந்தும், இங்கு நாம் அனைவரும் ஒத்துதவி வாழ்வதே வாழ்க்கை என புரிந்து, இறைநிலையில் பேரறிவு மயமான திட்டத்தில் நாம் அனைவரும் சாதாரண கருவிகளே என தெளிந்து அகங்காரம் தொலைத்து ஆனந்தமாய் வாழ்வோம். வாழ்க வளர்க. வாழ்ச்சியிலே நிறைவாக மரண தருவாயில் அலெக்சாண்டர் தனது தளபதிகளை அழைத்து தனது இறுதி ஆசையாக 3 விருப்பங்களை கூறுகிறார். என்னுடைய சவப்பெட்டியை தலை சிறந்த மருத்துவர்கள்தான் தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும். நான் இதுவரை சேர்த்த பணம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள் போன்றவைகளை என்னுடைய இறுதி ஊர்வலத்தின் பாதையில் தூவிக்கொண்டு செல்ல வேண்டும். என் கைகளை சவப்பெட்டியின் வெளியில் தொங்கிக் கொண்டு வரும்படி செய்ய வேண்டும். தளபதிகளில் ஒருவர் அலெக்சாண்டரின் அசாதாரணமான விருப்பத்தால் மிகவும் ஆச்சரியப்பட்டு அதனை விவரிக்கும்படி கேட்டார். அதற்கு மகாவீரன் அலெக்சாண்டரின் பதில்கள் தான் மிகவும் முக்கியமானவை. தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னை நோயிலிருந்து காப்பாற்ற முடியாது, சாவை தடுக்க முடியாது என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த பூமியில் சேகரித்த கைப்பற்றிய பொருட்கள் பூமிக்கே சொந்தமானவை என்பதை தெரியப்படுத்துவதற்காக எனது கைகள் காற்றில் அசையும் போது